நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரசியல் அவியல்.
ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து என்னது ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எதுனா பண்ணலாம் அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நம்ம இதுவரைக்கும் க்வெஸ்சன் ஆன்சர் செஷனே போட்டது இல்லையா, சரி ஒன்று போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு தான் இன்ஸ்டால கேள்வி ஒரு கேள்வி பதில் இது போட்டிருந்தேன். அதில் ஒரு சிலர் கேள்விலாம் கேட்டீங்க. சரி, அந்த கேள்வியை வச்சு தான் இன்னைக்கு எபிசோடே எடுத்துகிட்டு போவோம். அதுதான் நம்ம அந்த கேள்விகளை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அதுதான் மற்றவங்கள மாதிரி பெரிய அளவுக்கு எதுவும் போல, ஆனால் எதுவும் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நம்மளும் போயிட்டுருக்கோம் என்னோட எபிசோட். சரி ஓகே, நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் செஷனுக்கு போகலாம். க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க என்னன்னு பார்க்கலாம். ஐயோ, ஃபஸ்ட்டு க்வெஸ்சனே சரியா இருக்கு. சின்ராஜன் ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்னன்னா சீமான் எப்போது சிஎம் ஆகுவார் அப்படின்னு.
டிஸ்டோபியன் யூனிவர்ஸ்ல அவர் அதிபர் தானே?
அதான அதிபர் தானே ஆகுவார் சீமான் வந்துட்டு. சரி ஓகே, ஜோக்ஸ் அப்பாட்டு இல்ல, அவருடைய ஓட் பேங்க் வந்து ஒரு ஓகே இப்ப க்ரோ ஆயிருக்குன்னு ஒத்துக்கிறோம். ஆனா அப்படி இருந்தாலும் இது வந்துட்டு அந்த அளவுக்கான சிச்சுவேஷன் இங்க அவர் ஃபாலோ பண்றது வந்து ஒரு மாதிரியான ரொம்ப ஒரு ஆல்ட்ரைட்டுன்னு சொல்லலாம், ஃபார் ரைட்டுன்னே சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜி. அதுக்கு வந்து நடுவில் வந்து அவங்க கீழே நிறைய வேலைகள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். அதாவது வேலைகள் மீன்ஸ் கிரவுண்ட் ஒர்க். நான் எந்த மாதிரி சொல்கிறேன்னா, எப்போவுமே ஃபார் ரைட்லாம் எப்படி வளருவாங்கன்னா, அவங்க வந்து இந்த மொழியில் இனத்தூய்மையை தான் பேசுவாங்க. அப்படின்றப்போ மற்ற இனத்த மக்கள் மேலே இல்லை மற்ற பேசுகிற மக்கள் மேலே தாக்குதல்கள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான இதில் தான் அவங்க மேக்சிமம் வந்து வளருவாங்க. இந்த மாதிரியான இதில் தான் ஜெர்மனிலேருந்து எல்லா இடத்துலையும் நடந்துருக்கு. இன்னைக்கும் வந்துட்டு ஜெர்மனியில வந்துட்டு ஒரு ஃபார் ரைட் பார்ட்டிலாம் வந்துகிட்டு இருக்கு, இதே மாதிரி இருப்பாங்க நம்ம நாம் தமிழர் மாதிரியே. அதுதான் அவங்களாம் இந்த மாதிரி தான் வளருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான ஸ்கோப் எதுவும் இருக்காது, இல்லை பெருசா. ஆனால் இவங்க வந்து ஒரு சில இந்த கம்யூனிட்டிஸ் வந்து யாருக்கெல்லாம் பெருசா பொலிட்டிக்கல் பவர் கிடைக்கலையே அவங்களெல்லாம் வச்சு எதனா பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு அது இந்த ஓட் வந்து சவுக்கு சங்கர் சொல்லியிருப்பார்ல, ஒரு ஸ்டாட்டிக்காக இதுக்கு மேலே ஏறாது, அது வந்து புதுசாக ஆள் வந்துட்டு திரும்ப வெளில போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி தான் இருக்குமோ ஒரு வேலை.
என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சிஎம் இது சீமான் வந்து இப்போதைக்கு ஒரு எம்எல்ஏ கூட ஆக மாட்டார். ஏன்னா இப்போ அவர் எம்எல்ஏ ஆனார்னா அவர் எம்எல்ஏவா தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டியது வரும். அவருக்கு வந்து சீமான் இஸ் அ ஷூட் பொலிட்டீஷியன். இப்போ விஜயகாந்த்க்கு என்ன நடந்ததுன்னு சீமானுக்கு தெரியும். இந்த மாதிரி மற்ற தலைவர்களை எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்க, இந்த சின்ன சின்ன கட்சியில இருந்து என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்கன்றது சீமானுக்கு தெரியும். இப்போ சீமானுக்கு வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களோட ஒன்லி ரெப்ரசன்டேட்டிவ், அதுக்கான லீடரா தன்னை தனக்கு வந்து சிஎம் ஆக முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் இப்போ அரசியல் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி அந்தந்த ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்துக்கான தலைவராக இருப்பாங்க, அப்படின்னா ஒரு செக்டுக்கான தலைவராக இருப்பாங்கல்ல. இப்போ திருமாவளவன்னா வந்து முன்னாடியே சொல்லியிருக்காரு, என்னால் சிஎம் ஆக முடியாதுன்னு தெரியும், ஆனால் மக்களோட ஏன் மக்களோட உரிமையை வந்து எனக்கு முக்கியம், அதுக்காக வந்து அந்த ரெப்ரசன்டேஷன் நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக போய் மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறேன்ற அத்தியாவசியம் சீமானுக்கு கிடையாது. கரெக்டா? ஏன்னா அவர் வந்து தன்னை ஒரு பவுண்டரிக்குள்ள ஒரு கலெக்டிவ் பவுண்டரிக்குள்ள செட் பண்ண விரும்புகிறான். அதே மாதிரி சீமானோட விஷன் வந்து ஒரு ரொம்ப ஒரு லாங் டேர்மான விஷன். அதனால வந்து எந்த அளவுக்கு லாங் டேர்மாக இது பண்றாருனா, பரையர் ஓட் பேங்க் பிளஸ் ஒன் இயர் ஓட் பேங்க் பிளஸ் மித்த இந்த இடைநிலை சாதியில தலைவர்கள் இல்லாம இருப்பாங்கல்ல, பல இடைநிலை சாதிகளுக்கு ஒட்டுமொத்த தலைவரா சீமானாவும், மித்த இவங்க ரெண்டு பேரோட கூட்டணி வச்சு தான் எதிர்காலத்துல ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறது தான் சீமானோட இன்னைய இது ஸ்ட்ராட்டஜி.
ஓகே ஓகே, இப்போ அந்த இதுல வந்து அவருடைய சமுதாய ஓட் பேங்க் எல்லாம் வராதா? அவருடைய சமுதாயம் தென் மாவட்டத்துல இருக்க,
அதான் மொத்த ஓபிசி, மித்த ஓபிசி, மொத்த ஓபிசி செக்டர் சீமான ஒரு லீடரா எமர்ஜ் ஆக ட்ரை பண்றாரு. ஏன்னா இப்ப எந்த ஓபிசிக்குமே ஒரு ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சரோ இல்ல ஒரு ஒரு இதுவே கிடையாது, ஒரு செட்டப்பே கிடையாது. இருக்கிறது எந்தெந்த கேஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஒன் இயர்ஸ் அண்ட் ஃபைவ் இயர்ஸ் தான். அந்த வகையில அந்த ஆள் பிளான் போடுறாரு. அந்த ஆளோட பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகாம போகும்ன்ட்டு என்னால கண்டிப்பா சொல்ல முடியல. ஏன்னா டிஎம்கேவோட பழைய ஸ்ட்ராட்டஜி தான் இப்ப அவர் கையாண்டுகிட்டு இருக்காரு. அதே மாதிரி இஃப் டைம் ஒர்க்ஸ் அவுட் இட் கேன் ஒர்க் ரியலி வெல் ஆர் இட் வில் எக்ஸ்டிங்கிஷ். அதே மாதிரி இவங்களோட அதே மாதிரி இப்போ வந்து அந்த ஆளோட கணக்கீடு என்னன்னா, இந்த ஆளுக்கு வந்து வயசு 50
50 ஆயிடுச்சு நினைக்கிறேன்.
ஆமா ஆமா, 50 தான். இன்னைக்கு உதயநிதி சீமான்னு வச்சீங்கனாலும் ஈவன் இந்த பப்ளிக் ஸ்டேஜ் வந்து சீமானுக்கு ஆஸ் அ இண்டிவிஜுவல் லீடரா இருக்க கெப்பாசிட்டி ஜாஸ்தி. இன்னும் லீடரா அந்தாலும் வந்து தன்னோட அந்த ஒரு வசீகரிக்கும் பேச்சா இருக்கட்டும் அநாகரிகமான பேச்சு தான், ஆனா சீமான் இஸ் அ குட் ஒரேட்டர் கம்பேரிங் டு உதயண்ணா. ஸோ அந்த ஒரு இது பாத்தீங்கன்னாலும் சரி, இப்ப மித்த இவர் போடுற அந்த கூட்டணி கால்குலேஷன் இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்க லீடர்ஸுமே வந்து தேர் ஏஜிங் லீடர்ஸ். இன்னைக்கு அவங்க எதிர்காலத்துல சீமானோட கூட்டணி வச்சாங்கன்னா அவங்களை அப்பீஸ் பண்ணி இப்ப திருமாவளவன் எங்க அண்ணன் திருமாவளவன் திருமாவளவன் சொல்றதா இருக்கட்டும், எங்க ஐயா ராமதாஸ்ன்னு சொல்றதா இருக்கட்டும், அப்பீஸ்மெண்ட்டு தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஏஜிங் லீடர்ஸ். இப்ப ராமதாஸ்க்கு ரொம்ப வயசாயிருச்சு, அன்புமணி திருமாவளவன் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ்ல இருப்பாங்க. அடுத்தடுத்து இவங்களுக்கு வயசாகிறப்ப இந்த மாதிரி பண்றப்ப அதே மாதிரி சீமானோட கட்சியில இருந்து எல்லாம் வெளியே ஒரு ஸ்டேஜ் மேல வெளியே போவாங்க. அடுத்து இவங்க இந்த மாதிரி இயக்கவாத அரசியல உள்ள ஒரு இடத்துக்கு போய் சேருவாங்க. இவங்களுக்கு என்னைக்குமே ஒரு சீமான் சாஃப்ட் கார்னர் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல இருந்து பழகி வெளில வந்துட்டாங்கன்னா அவங்களோட தாட் ப்ராசஸ் மொத்தமா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள உடன்படுவாங்க. இப்ப தெலுங்கு மீதான வெறுப்புன்றது குறைஞ்சாலும் நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம்னா அன்னைக்கு அப்படி பேசிட்டு இருந்தோம்ல ஒருவேளை அப்படி இருக்குமோன்னு அந்த பேக் தாட்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அவங்களுக்குமே. அதனால அவங்கள ஒரு
இல்ல நீங்க அந்த நானும் பார்த்தேன் அந்த டிஎம்கே உடைய அந்த பழைய பேட்டர்னுக்கு ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் வந்து டிஎம்கேல ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருந்தாரு அண்ணா வந்துட்டு. அண்ணாவுடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து அந்த தம்பிகள் கூட்டம்னு அப்படின்னு அந்த செகண்ட் லீடர்ஸ் வச்சிரு செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் வச்சிருப்பாரு பார்ட்டியில அடுத்த இரண்டாம் கட்ட தலைவர்கள். ஆனா அந்த மாதிரிதான் சீமானும் வளர்த்துட்டு இருந்தாரு. அண்ணன் சீமான்னுவாங்க என்னுடைய தம்பிகள் அப்படின்னு இவரும் சொல்லுவாரு. அந்த செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் ஒரு நல்ல நிறைய ஒரு சிலர்லாம் நல்ல பேச்சாளர்களாகவும் இருந்தாங்க வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் நிறைய பேர் வந்து வெளியே போறாங்கல்ல, அது வந்து டிஎம்கேலான அது நடக்கலல்ல, அது வந்துட்டு இவருக்கு டிசைட்.
ஆனா அது வந்து சீமானோட ஓட் பேக் சிதைச்சா மாதிரியே எனக்கு தெரியல. எலெக்ஷனுக்கு முன்னாடிதான் இவங்க ரெண்டு பேரும் வெளில போனாங்க, ராஜீவ்காந்தியும் கல்யாண சுந்தரமும். ஆனா ஓட் பேங்க் நம்ம இன்க்ரீஸ் தானே ஆச்சு போன எலெக்ஷனை விட, குறைஞ்ச மாதிரி தெரியலையே.
ஆமா ஆமா இது கரெக்ட் தான்.
அவங்களோட எஃபெக்ட்ன்றது ரொம்ப நெக்லிஜிபிளா இருந்தது. அதே மாதிரி ஈவன் இன்னைக்கு நீங்க ராஜீவ்காந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம் தமிழரோட அந்த இம்பாக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அவருக்குள்ள என்னைக்கு இருக்கும்.
ஆமா
அண்ட் அந்த பாலிடிக்ஸ்ன்றது ரிவால்வ் ஆகுறதுன்றதே மாறிடும். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சிந்தனை ஓட்டம்ன்றது ஏதோ ஒரு வகையில இந்த ஒரு டெயிண்ட் இருந்துகிட்டே இருக்கும், இந்த கட்சியோட
டெயிண்ட்.
இன்னும் 10 வருஷத்துக்கு சீமான் ஆட்சி கிடையாதுடா, சந்தோஷமா இருக்கடா.
சரி ஓகே. அடுத்து என்னது வைபி பாட்காஸ்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க, பியூரிசம் பற்றி உங்களின் கருத்து என்ன? பியூரிசம்னா அது தூய்மைவாதம்னு சொல்றீங்க. தூய்மைவாதம் எப்பவுமே அது தூய்மைவாதம்ன்றது கொஞ்சம் எதிரானது தானே எல்லாத்துலயுமே மக்களுக்கு. எப்படி
ஒன்னும் இல்ல, தூய்மைவாதம் பேசிக்கிட்டே இரு. கடைசியில என் கையில அறுத்துட்டாங்க ஃப்ரான்ஸ், எனக்கு ஹீமோஃபீலியா ஃப்ரான்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப தூய்மையா போனா சா வேண்டியதான். இந்த ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு இந்த ராயல் டிசீஸ்ன்னு வாங்கல, இந்த ரஷ்யால உள்ள கல்யாணம் பண்ணி இந்த ராயல் டிசீஸ்ன்னு வாங்க, அத அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பேசிக்கா பியூரிசம் வந்து லைஃப்ல ஃபாலோ பண்ணாலே இது நடக்கும். ஆனா பியூரிசம் இன் தாட்ன்றது வந்து வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா பியூரிசம்ன்றது வந்து ஒரு புதுசா ஒரு இன்வென்ஷன் வந்தா ஏத்துக்கணும், தவிர இருக்கிற இன்வென்ஷனோட எவால்வ் ஆகிறதுக்கு அது ஒத்துக்காது. இப்போ ஃபோன்ல இருந்து டச் ஃபோன்னா அது ஒத்துக்காது, இந்த ஃபோனோட கான்செப்டே போயிருச்சு அப்படின்றதுதான் பியூரிசம். இந்த மாதிரி நீங்க லாங்குவேஜுக்கோ இல்லை உங்களோட வாழ்வியல் முறைக்கோ நீங்க சொன்னீங்கன்னா அது அடுத்த கட்டத்துக்கே போவாது. ஏன்னா இதெல்லாம் எவல்யூஷன், லாங்குவேஜா இருக்கட்டும் ஒரு கல்ச்சரா இருக்கட்டும், இது ரெண்டத்துமே நீங்க பியூரிஸ்டா இருந்தீங்கன்னா யூ வில் பி லேகிங் பேக். அது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால முன்னேற முடியாது. நீங்க வேணா ஒண்ணு பண்ணலாம், உங்களோட ஜனத்தொகையை பெருக்கி நீங்க பியூரிசம் பெருக்குனீங்கன்னா அந்த ஐடியாலஜியை விதைச்சிங்கன்னா மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். மித்தபடி இட்ஸ் ப்ராக்டிகலி இம்பாசிபிள் பீங் எ பியூரிஸ்ட்.
ஜார்ஜ் காஸ்ட்ரோன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, பூவை மூர்த்தியார் அவர்களை பற்றி பதிவு வேண்டும் அப்படின்னு. ஆக்சுவலி நான் அந்த ஏரியாவில் கொஞ்சம் அந்த அளவுக்கு இருந்தோம் கிடையாது, அவர் மூர்த்தியாக இருந்த ஏரியாவில் எனக்கு அந்த அளவுக்கு அவரை பற்றி நாலேஜ் இல்லை. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஃபோட்டோஸில் பார்த்துருக்கேன், ஒரு சிலர் பேசி கேட்டிருக்கேன். டாக்குமெண்டட் டீட்டெயில்ஸ் நான் கொஞ்சம் அதிகமாக பார்த்ததில்ல. அது அப்புறமா அது தெரிஞ்சவங்க, அவரை பத்தி தெரிஞ்சவங்க, அவரை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சவங்கள வச்சு என்ன ஒரு எபிசோட் கண்டிப்பா போடலாம். வேற என்ன, சிக்காமாரு கேட்டிருக்காரு, ட்ரெஸ் போக் சிக்காமாரு, ஷேர் யுவர் வியூஸ் ஆன் அண்ணா அண்ட் மார்க்ஸ். அண்ணாவை பத்தி ரெண்டு பேர் வேற வேற டைம் லைன்ல இருந்தாங்க, ரெண்டு பேரை பத்தி கேட்டிருக்காரு. மார்க்ஸ் வந்து நான் தாஸ் கேபிட்டல்ல வந்து படிச்சது கிடையாது, ஆனா மார்க்ஸோடைய தியரட்டிக்கலாக நான் படிச்சிருக்கேன். இந்த அவருடைய இந்த தாஸ் கேபிட்டல் புக்கை படிச்சு அதுல இருந்து அந்த மாதிரி படிச்சது கிடையாது. அவர் எழுதின மொத்த எழுத்துக்களை வச்சு தியரிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். யங் மார்க்ஸ் தியரி இந்த மாதிரி நிறைய இருக்கும், இந்த டைலக்டிக் மெட்டீரியலிசம் அது மாதிரிலாம். அது படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, அதனால அதை படிச்சிருக்கேன். அது மார்க்ஸ் வச்சு பார்க்குறப்ப மார்க்ஸை வந்துட்டு இங்கேயே வந்துட்டு ஒரு நிறைய வித்தியாசமா பேசுறாங்க. என்னன்னா மார்க்ஸ் வந்துட்டு யங் மார்க்ஸ் வித்தியாசமா இருப்பார் ஆளை அப்படியே பார்க்கறதுக்கு, அவருடைய கொள்கைகள் வேற மாதிரி இருக்கும். இந்த அதுக்கப்புறம் வந்து மார்க்ஸுடைய கொள்கைகள் வேற கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அது உண்மையிலே மார்க்ஸுடைய கொள்கைகளை இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அவருடைய ஃபாலோவர்ஸ் மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இஷ்டத்துக்கு மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு வந்துட்டு பெரிய அளவுல மார்க்ஸுடைய கொள்கையில வந்துட்டு ஒரு சிலது வந்து பிடிச்சிருக்கலாம். எனக்கு மார்க்சிஸ்ட்ல எனக்கு வந்து மார்க்ஸை விட எனக்கு கிராம்சி தான் ரொம்ப பிடிக்கும். மார்க்சிஸ்ட் அவரும் ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்காலர் தான், எனக்கு அந்த ஆள் ரொம்ப ப்ராக்டிக்கலா மார்க்சிசத்தை வந்து இது பண்ணியிருக்கான், பேஸ் பண்ணியிருக்கான் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று மார்க்சிசமே வந்துட்டு இந்த கம்யூனிஸ்ட் டிக்டேட்டர்ஷிப் இதெல்லாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு அதாவது ப்ரோலட்டேரிய டிக்டேட்டர்ஷிப்னு இவர் மார்க்ஸ் சொல்லியிருப்பாரு. அவர் அந்த ஃபார்முலாலாம் வந்துட்டு அதுவே நடக்கும்னு சொல்லியிருப்பார். லெனின் வந்து அதெல்லாம் மேனிப்புலேட் பண்ணியிருப்பார். அந்த இடத்துல வந்துட்டு கம்யூனிசம் வந்துட்டு எப்படி சொல்றது, அது புரட்சியே வராத வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ சொல்லுங்க சொல்லுங்க.
அந்த ப்ரோலட்டேரியட்ன்ற வார்த்தைக்கு நம்ம மாடர்ன் டெஃபினேஷன் வந்து எஜுகேட்டட் மிடில் கிளாஸ்ன்னு மாத்திட்டாங்க, அதுவே வந்து தப்பு. அது வந்து ஒர்க்கிங் கிளாஸ் மட்டும்தான் ப்ரோலட்டேரியட்ஸ்ன்னு வேற சொல்லுவாங்கல்ல, அந்த புரட்சி வந்து வெறும் ஒர்க்கிங் கிளாஸ் மட்டும்தான் உருவாக்க முடியும், எஜுகேஷன் அவங்களே பூர்ஷ்வாஸ் தான் இருப்பாங்க.
அது ஒரு கிளாஷ் இருக்கு, மார்க்சிஸ்டுக்கும் லெனினிஸ்டுக்கும் இருக்கு. மார்க்ஸ்ல வந்து லெனினை ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க, வெறும் மார்க்ஸை மட்டும் ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்கு. என்னன்னா மார்க்ஸ் சொன்னது வந்து ஒர்க்கிங் கிளாஸ் தான், ஆனா லெனின் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் இன்டெலக்சுவல் கிளாஸ் உள்ள கூட்டிட்டு வந்துட்டாரு.
ஏன்னா அவரே ஒரு எஜுகேட்டட் மிடில் கிளாஸ்.
ஆமா ஆமா கரெக்ட். அவரு அது மாதிரி கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால அவர் லெனின் வந்து நிறைய தப்பு பண்ணிட்டாரு ரெவல்யூஷன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து ரெவல்யூஷனை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டாருன்னுவாங்க. மார்க் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியே வேணாம் இருப்பாரு, ஆனா இவர் வந்துட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஃபார்ம் பண்ணிட்டாரு லெனின் வந்துட்டு அப்படின்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதுல நிறைய இது
இல்ல, ஆக்சுவலி மார்க்ஸோட வியூலயே பாரிஸ் கம்யூனுக்கு முன்னாடி அவரோட பெர்ஸ்பெக்டிவ் ஒன்னு இருக்கும், பாரிஸ் கம்யூனுக்கு அப்புறம் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் மாறி.
ஓகே ஓகே.
அந்த அவரோட நிஜ வாழ்க்கையில பார்த்தார்ல, பாரிஸ் கம்யூன் உருவாகி பாரிஸ் கம்யூன் அழிஞ்சது, அதுக்கப்புறமா தானே ஒரு ஆர்மி தேவைன்ற மாதிரிலாம் பேசினா.
ஆமா ஆமா ஆமா. இல்ல அதுதான் யங் மார்க்ஸோட வியூஸ்க்கும் அதுக்கப்புறம் இருந்த மார்க்ஸோட வியூஸ்க்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த பொலிட்டிக்கல் தெரியல நிறைய இருக்கு, அது டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, அதுக்கு அடுத்து வந்து அண்ணா. அண்ணா வந்து அண்ணாவும் சொல்லியிருக்காரு. அண்ணா அவர்கள் வந்துட்டு எப்படி சொல்றது, ஆனா வந்து அந்த மாநில சுயாட்சி வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஓங்கி ஒழிச்ச குரல் அந்த காலத்துல வந்து இந்தியாவில வந்துட்டு, பத்தி அதிகமா யாரும் பேசாத ஒரு டைம்ல வந்துட்டு நல்லா பேசின ஒரு குரல். அண்ணாவை பத்தி மற்ற விஷயங்கள் சொல்லணும்னா, இது ரொம்ப சரியான பொலிட்டீஷியன் சொல்லலாம். தமிழ்நாடு கண்ட ஒரு சில ஒரு பிரில்லியன் பொலிட்டீஷியன்ஸ்ல ஒரு ஆளு, அந்த ஆள் சரியான ஒரேட்டரு. அவரு அந்த ஆளுன்றது வந்துட்டு தப்பா எடுத்துக்காதீங்க, நான் நார்மலா பேச்சு வழக்குல பேசுறோம். அவர் வந்துட்டு நல்ல ஒரு ஒரேட்டரு. அவர் எப்படி சொல்றது, நல்ல அந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸும் இருக்க ஆள் இல்ல, நிறைய அவரை பத்தி சொல்லுவாங்கல்ல, இந்த இதெல்லாம் படிச்சிருக்கோம்ல
வந்துட்டு, இந்த டெம்பரேச்சர் தமிழ்நாடோட டெம்பரேச்சரை புரிஞ்சு பூமரிக்கலாவும் பேசுவாரு, ரேஷனலிஸ்டாக்களாவும் அந்த அளவுக்கு பேச தெரியும்.
ஆமா ஆமா கரெக்ட்.
என்னை பொறுத்த வரைக்கும் தான் ஸ்டூட் பொலிட்டீஷியன், பட் என்னோட பர்சனல் வியூ வந்து பலருக்கு ஆச்சரியமா இருக்கலாம், இல்லை பலர் எங்களுக்கும் வேறுபடும் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷூட் பொலிட்டீஷியன் ஒரு இயக்கத்துக்கு, அதாவது ஒரு கட்சியை கட்டமைச்சாரே தவிர, ஐடியாலஜிக்கலா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா கடுத்து கலைஞர்னுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐடியாலஜி வைஸ் வந்து பெரியார் இயத்துல அண்ணாவுக்கு மேலதான் நான் கலைஞரேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல.
ஓகே ஓகே ஓகே. ஏ அண்ணா வந்து எப்படி சொல்லணும்னா, இஸ் அ பக்கா ஒரு பொலிட்டீஷியன் சொல்லலாம். அண்ணா வந்துட்டு ஒரு சில இடத்துல அவர் காம்ப்ரமைஸ் வந்து ஒத்துப்பார், ஏன்னா சுதந்திர கட்சியோடைய கூட்டணி வச்சதே வந்துட்டு ஒரு காம்ப்ரமைஸ் தானே சொல்ல முடியும். 1967 தேர்தலில் வந்துட்டு திமுக ஆட்சியை பிடிக்கிறப்போ அவங்க என்ன வந்துட்டு எந்த பார்ப்பனியத்தை எந்த இதெல்லாம் எதிர்த்து இது பண்ணாங்களோ, கடைசியில சுதந்திர கட்சியே ஒரு கேபிட்டலிஸ்ட் கட்சி, பார்ப்பனர்கள் அதிகமா இருந்த ஒரு கட்சி தானே சுதந்திர ராஜாஜியோட
தலைவரே. தலைவரே தலைவரே, ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் கூட கூட்டணி வச்சத மறந்துட்டீங்க.
ஆமா அது வேற இருக்கு.
முத்துராமலிங்க தேவரோட ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக்கோட கூட்டணி வச்சுதான் முதல் தேர்தலில் திமுக சந்திச்சது. அதே மாதிரி மதுரை மாநகராட்சி தேர்தலையுமே வந்து ஃபர்ஸ்ட் அவங்க இது மே இது மாநகராட்சியில கவர்மெண்ட் லோக்கல் பாடி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றப்ப ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக்கோட உதவியோட தான் திமுக ஃபார்ம் பண்ணுச்சு.
ஆமா ஆமா ஆமா, அதுதான் அவர் வந்து ஒரு பக்கா பொலிட்டீஷியன் சொல்லலாம். நீங்க சொல்றதுதான் அந்த ஐடியாலஜிக்கல் பேசிஸ்ல பாக்குறப்போ அவரு ஸ்ரூட் பொலிட்டீஷியன். அதுதான் நம்ம இது குறை சொல்றது அதெல்லாம் அது இன்னொரு பக்கம். அந்த அரசியல் தன்மைகளுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற ஒரு இதுல அவர் வந்து செயலாற்றினாரு. மற்றபடி ஒரு நல்ல ஒரு ஒரேட்டர்னு இந்த பார்லிமெண்ட்ரி ஸ்பீச்சஸ் எல்லாம் ஒரு சில இதெல்லாம் இருக்கும்ல அவருடையது, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல ஒரேட்டர் அவரு. ரொம்ப ஷார்ட் டைம் தான் அவரு ரூல் பண்ணாரு தமிழ்நாட. பெரிய அளவுல அவரால் அதுக்கு மேல வந்து இருக்க முடியதான், இந்த கேன்சர்னால இறந்துட்டார்ல. ஆனா அவருடைய இதுலயே வந்துட்டு ஒரு பிளாக் மார்க் என்னன்னா, அண்ணாவுடைய இதுல வந்துட்டு இந்த கீழ்வெண்மணி படுகொலை வந்துட்டு ஒரு பிளாக் மார்க். அண்ணா இருக்கப்பதான் நடந்தது, அது ஒரு பெரிய பிளாக் மார்க் அவருடைய இதுல. மத்தபடி மாநில சுயாட்சின்றப்ப அதான் அண்ணா ஞாபகம் வருவாரு, அது ஒண்ணு இருக்கு.
அவரோட இதுலயே ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான விஷயம், மத்தியிலே கூட்டாச்சி மாநிலத்திலே சுயாட்சின்ற அந்த அவரோட அந்த முழக்கம். அது அதுல சுயாட்சின்றத எதை மீன் பண்றாரு? மத்தியில கூட்டாச்சி மாநிலத்துல சுயாட்சின்றத கட்சியை மீன் பண்றாரா, இல்ல அந்த கூட்டமைப்பு சேர்ந்த மக்களை மீன் பண்றாரா அவரு?
இல்ல அது வந்துட்டு எனக்கு அப்படின்றப்ப நான் வந்து எப்படி அதை அவரு எந்த இதுல மீன் பண்றாருன்னு எனக்கு தெரியல. அவர் ஒருவேளை இந்த சுயாட்சின்றது வந்துட்டு தன்னுடைய கட்சியுடைய ஆட்சி அப்படின்றத சொல்றாரா, இல்லைன்னா ஸ்டேட்டுக்கு இன்னும் பவர்ஸ் ஆட்டோனமஸ் கொஞ்சம் பவர்ஸ் அதிகமா இருக்கணும், இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுலாம் ஸ்டேட்டுக்கு பவர்ஸ் மேக் பண்ண கொடுக்கணும், ரெசிடியல் பவர்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசினாரா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு.
சொல்லிருப்பாரு, ஏன்னா அண்ணான்றதே ஃபெடரலிசம் தானே.
ஆமா 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 கரெக்ட். அண்ணானாலே அதான் மாநில சுயாட்சி இது பேஸ் பண்ணி தானே அவரு ஒரு சினனிமஸ் ஆகிறாரு அதுக்கு. அப்படின்றப்ப அது நான் அப்படிதான் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்தேன். அந்த மத்தியில் கூட்டாட்சின்றது வந்துட்டு மத்தியில வந்து ஒரு கோஆலிஷன் கவர்மெண்ட், ஸ்டேட்ஸுக்கு அதிகமான சே இருக்கணும். மாநில சுயாட்சின்றது வந்துட்டு மாநிலத்துல அதுக்குன்னு கோஆலிஷன் கவர்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மாநிலத்திலும் கோஆலிஷன் கவர்மெண்ட் இருக்கணும், ஆனா மாநிலத்துல இருக்க அரசாங்கத்துக்கு இன்னும் பவர்ஸ் அதிகமா இருக்கும்.
நான் இதுல இருந்து கொஞ்சம் லைட்டா மாறுபடுவேன். ஏன்னா அந்த உங்களுக்கு அந்த இது கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி டிபேட்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அந்த டைம்லி பீரியட்ல நடந்தது என்ன, அப்ப என்ன நடந்துட்டு இருந்ததுன்னு. ஏன் இந்த லிஸ்ட்ல யூனியனுக்கு வந்து ஒரு சில பவர்ஸ், இப்ப டாக்ஸிங் வந்து டபுள் டாக்ஸிங் உண்டு இந்தியாவில, டைரக்ட் டாக்ஸ் முழுக்க இது யூனியன் வாங்கிக்கும், இன்டைரக்ட் டாக்ஸ் தான் ஸ்டேட் வாங்கும். ஸ்டேட் வந்து டைரக்ட் டாக்ஸ் வாங்காது. அதே மாதிரி இந்த ஒரு சில இது எப்பத்திக்கு ஏற்ப 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 மாத்திருப்பானுங்க ஸ்டேட் லிஸ்டையும் யூனியன் லிஸ்ட்லையும். அது ஏன் கொண்டாந்தானுங்கன்னா, நீ இந்தியன் யூனியன்னு பாக்குறப்ப தமிழ்நாடு மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், மித்த மாநிலங்கள்ல வந்து இப்ப இந்த பீகார் கிட்ட எல்லாம் ஸ்டேட் அட்டானமி கொடுத்தீங்க, மத்தியில கூட்டாச்சி மாநிலத்துல சுயாட்சின்னு இருந்தீங்கன்னா பெரிய பெரிய கோயில கட்டி வச்சு முடிச்சுட்டு இருந்த பையன். அதே மாதிரி ஸ்டேட்டோட மீட்டருக்கு ஸ்டேட் ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எனேபிள் பண்ணாது. ஒரு ஸ்டேட்ன்றது இந்தியால இருக்க ஒரு ஸ்டேட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எனேபிள் பண்ணணும் நம்மளால நம்ப முடியாது. இப்போ தலித்துகளுக்கான உரிமையா இருக்கட்டும், இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்டேட் தரவே தராது. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க அவங்களுக்கான உரிமைகளை நிலநாட்ட முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. எவ்ரி இப்ப வந்து அண்ணா சொல்ற அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னு வைங்களேன், இங்க தலித்துகளை மதிக்கவே
மாட்டானுங்க. ஓகே, நீங்க சொல்றது வந்துட்டு அந்த மேல ஒருத்தன் இருக்கான் அந்த என்ன கண்ட்ரோல் பண்றது. இப்ப ரெண்டு பேர் இருக்கப்ப அது நான் எப்பவுமே அதை சொல்லுவேன், நீங்க இந்த திராவிட நாடு தமிழ் தனித்தமிழ்நாடு எல்லாம் பேசாதீங்க, அது வந்து கண்டிப்பா என்னைக்குமே வந்து இடைநிலை சாதிகளுக்கு தான் சாதகமா இருக்கும்.
இடைநிலை சாதியிலையும் இடைநிலை சாதின்னு சொல்றதுலயும் இந்த மேல ஒரு மூணு சாதி இருக்கு, அதுக்கு மட்டும்தான் சாதகமா இருக்கும். மித்தவங்கன்னா வெஞ்சன மரம் வீசிக்கிட்டு இருக்க வேண்டியதான்.
நாங்கள் சொல்ற கிரீமிலேயர்ன்றது வந்து நாங்கள் எக்கனாமிக்கலா சொல்ல, ஒரு சில கம்யூனிட்டிஸ் இருக்காங்க கொஞ்சம் அவங்க வந்து சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி ரொம்ப அதிகமாக மொபிலைஸ் அப்பர் எப்படி சொல்றது ஸ்ட்ரக்சர்ல அப்பரா ரொம்ப மொபிலைஸ் ஆன கம்யூனிட்டிஸ் அவங்கலாம். வேற அதுதான், அது வந்து நான் நார்மலா சொல்றதான், நானும் வந்துட்டு இது வந்துட்டு என்னைக்குமே அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மற்ற மக்களுக்கு வந்து இந்த தனி தமிழ்நாடோ திராவிட நாடோ எதிராகத்தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இப்போ நார்மலா வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, இப்போ இந்த ஸ்டேட்ல ஒரு ஆள் அங்க மேல ஒரு ஆள்னு, இப்போ இவன் உனக்கு ஒழுங்காக பண்ணலன்னா அவன் கண்டிப்பாக என்னுடைய ஓட்டுக்காக ஒழுங்காக பண்ணுவான். அண்டு இப்போ இவன் ஒழுங்காக பண்ண அவன் ஒழுங்காக பண்ணனா இவன் கண்டிப்பாக என் ஓட்டுக்காக ஒழுங்காக பண்ண போகிறான். சரி இட்ஸ் அப்போ வந்துட்டு அப்படி தானே ஒர்க் பண்ணும் டெமோக்ரஸியை வந்துட்டு ஒரு பார்கெயினிங் இது தானே. அது வந்துட்டு நம்ம அது எதுவும் தப்பும் சொல்ல முடியாது. அதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாகவும் இருக்கும். ஒரு ஆளை மட்டும் நம்ம ரெண்டு செக் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு இது மட்டும் இல்லாமல். அடுத்து வந்து ஒருத்தர் என்ன கேட்டு புத்திசம் பத்தி சொல்லியிருக்காரு, நவாயணா புத்திசம் பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நம்ம ரெண்டு பேரும் அந்த இவரு இந்த ரிபலுடைய பாட்காஸ்ட் ஒன்றத்தில் போய் அதில் பேசியிருக்கோம். நான் அந்த அதில் புத்திசம் பத்தி ஒரு எபிசோட் பேசியிருக்கோம், அது என்ன ரெஃபர் பண்ணி பாருங்க. நவாயணா பத்தி அந்த அளவுக்கு டீப்பாக போல நாங்கள் புத்திசமாக மொத்தமாக வந்து கவர் பண்ணி எல்லாம் புத்திசம் இதை பத்தி பேசியிருப்போம். என்னென்ன புத்திசம்லாம் இருக்கு, தேரவாடா, மகாயானா, ஹீனாயனா, அப்புறம் நவாயணா, இது மாதிரி பேசியிருப்போம். அது வேணா பண்ணலாம். அது நல்லா புத்திசம் பத்தி நிறைய தெரிஞ்சவங்க இல்லை நாங்களே வந்துட்டு நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு வேணா நவாயணா பத்தி மட்டுமே என்ன அதோட இருக்கு, அதோடைய என்ன அதோடைய பாசிட்டிவ்ஸ் என்ன அதோடைய நெகட்டிவ்ஸ் இந்த மாதிரி கண்டிப்பா பேசலாம்.
நான் இன்னொன்னு பார்த்தேன், என்ன ஏதுன்னு ஒழுங்கா புரியல. இப்ப நான் வந்து என்ன சுத்தி இருக்க இடத்துல சரி, இப்ப நான் படிச்சுட்டு இருக்க சென்னையிலயும் சரி, நிறைய புத்திஸ்ட் கல்ச்சர்ஸ் புதுசா பாக்குறேன். ஏன்னா அது வந்து இதுக்கு மேல நான் பார்த்த கிடையாது அந்த ஏரியால. நான் டெக்கரேஷன் வைக்கிறேன் எல்லாம் எதுக்கு வைக்கிறாயின்னு தெரியல. ஆனா அந்த நிறைய பெரிய புத்தாவோட ஸ்டாச்சூஸ் இந்த மாதிரிலாம் விற்கிறானுங்க. அதே மாதிரி சின்ன ஸ்டாச்சுஸும் விற்கிறானுங்க, புத்தாவோட சின்ன ஸ்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த இந்த கொடி நீங்க பாத்திருக்கீங்களா? சென்னையில வந்து ஓபன்லி புத்திஸ்ட் பிளாக் பறக்குற இடம் அதெல்லாம் நான் பாத்திருக்கேன். அம்பேத்கரோட சிலை இருக்கும், அம்பேத்கரோட சிலை கீழ இருக்கும், அதுக்கு மேல பெருசா ஒரு புத்தா சிலை வச்சிருப்பானுங்க. ஒரு பெரிய புத்தா சிலை, அதுக்கு பக்கத்துல இந்த கொடி பறக்கும்.
இல்ல இந்த தமிழ் புத்திசம் வந்துட்டு தமிழ்நாட்டுல புத்திசம் வந்துட்டு ஒரு சைலண்டா வந்துட்டு கொஞ்சம் அதிகமா அது பெருசா நோட்டீஸ் பண்ணல யாருமே. அவங்க போயிட்டு தான் இருக்காங்க, அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு அங்கங்க க்ரோத் இருந்துட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டுல புத்திசத்துக்கு, நவாயணா புத்திசத்துக்கு.
இன்னைக்குமே வந்து தமிழ்நாட்டோட ரெண்டு அரசியல் கட்சிகள் வந்து அவங்களோட சட்டமன்ற கட்சி தலைவர்கள் வந்து புத்திஸ்ட் தானே. விசிகாவோட சட்டமன்ற கட்சி தலைவரும் காங்கிரஸோட சட்டமன்ற கட்சி தலைவர் ரெண்டு பேருமே புத்திஸ்ட்
தானே.
செல்வபெருந்தகையும் புத்திஸ்ட் அவரு.
ஓகே, எனக்கு தெரியாது செல்வபெருந்தகை தெரியாது, சிந்தனை செல்வன் எனக்கு அவரு புத்திஸ்ட் தெரியும், விசிகாவுடைய சட்டமன்ற தலைவர். ஓகே, இவரும் வந்துட்டு புத்திஸ்ட். அப்ப
ஆமா, அதே மாதிரி முன்னாள் ஆர்பிஐ கட்சி தலைவர் இவங்க இதுக்கு ஒத்துக்காது, மித்தவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதிமுகல வந்து எம்எல்ஏவா இருந்தாரு சேகு தமிழரசன், அவருமே புத்திஸ்ட் தான். நம்ம ஐயா ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, இரண்டு மிகப்பெரும் தலைவர்கள் இருக்காங்க இவங்களை எதிர்த்து.
சரி சரி, நான் ஹிந்து,
இந்துத்துவ தலைவர்
மாநாடுலாம் இந்த பக்கம் தேசம் காப்போம் மாநாடு போடுறீங்களா, இருங்க நாங்க இந்துக்களை காப்போம் மாநாடு போடுறோம் அப்படின்னு போடுவாங்க. இன்னும் அவரே வந்து மனோ ஃபெலோசாப்பியன், அவரு தான் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, புத்திசம் பத்தி பேசினாலே பேட்ரியார்கள்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அப்படியா, இது வந்துட்டு எனக்கு சரியா தெரியல.
இல்ல ஆக்சுவலி பல புத்திஸ்ட் ஸ்கிரிப்சர்ஸ்லயே வந்து பெண் துறவிகள் எதிர்ப்பு எல்லாமே இருக்குது. அது பௌத்தம்னு போயிட்டா அது வரத்தான் செய்யும். பெண் துறவிகள் இருக்க கூடாது, அவங்க வந்து நம்மளோட துறவரத்தை கலைக்கக்கூடியவங்க அவங்களோட வியூஸா இருக்கட்டும். அதே மாதிரி மித்த புத்திஸ்ட் கண்ட்ரீஸ்ல பெண்கள் நடத்துற விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கு. ஆனா நீங்க வந்து இங்க இருக்கிற புத்திசம் எப்படி எவால்வ் ஆயிருக்கு, அந்தந்த ஊருக்கேற்ப அது எப்படி எவால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தாதான் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு
மாறும்.
பொத்தாம் பொதுவா நான் வந்து நம்ம புத்திசம் அஸ் அ ஹோல்னு பார்த்தா உலகம் முழுக்க இருக்கிறத பார்த்தா அது இருக்கு.
அதுதான் கம்பாரிசன்ஸ் அது இருக்கதான் செய்யுது, இங்க எப்படி இருக்கு அங்க அப்படி இருக்கு புத்திசம் அப்படின்றதுலாம். ஓகே, அவரே வந்துட்டு இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு, ஹூ ஆர் த சூத்ராஸ் இன் தமிழ்நாடு அண்ட் தேர் ஸ்ட்ரகிள்ஸ், இதை வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல எல்லாருமே பிராமணர்களை தவிர மத்த எல்லாருமே சூத்ராஸ் தானே.
தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் எழுதுறப்பே தமிழ்நாட்டுல வந்து அந்த ஆள் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து சூத்ராஸ் தான், இங்க வந்து சூத்திரர்கள் தான் மன்னர்களாகவும் இருந்தாங்க அப்படின்ட்டு எழுதியிருப்பாரு. அதே சமயம் ஆதிசங்கராச்சாரியர் தன்மக ஸ்தாபகர்ன்னுவாங்க, அந்த ஆதிசங்கரர் சொல்றப்பே இங்க இருக்கிற அரசர்கள் வந்து இங்க, அதாவது மித்த தமிழ்நாட்டை தாண்டி இருக்கிற அரசர்கள் வந்து இங்க இருக்கிற சூத்திர அரசர்களை பார்த்து அவங்க தன்னோட சக்கரிய நிலையில இருந்து சூத்திரர்களா மாறுறாங்க, ஏன்னா வர்ணத்தை அவங்க கடைபிடிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாரு. அந்தால சொல்றப்ப சொல்லுவாரு ஆதிசங்கரர், ஏன்னா அவங்க சத்திரிய நிலையை வந்து எப்படி கடைபிடிக்கப்படுமோ வர்ண அமைப்பை வந்து அவங்க கடைபிடிக்கிறது பார்ப்பனர்களுக்கு மரியாதை செலுத்துவதன் மூலமாகவும் அவங்க வந்து அவங்களோட சத்திரிய கடமை ஆற்றுறாங்க. சத்திரிய கடமை ஆற்றாதவங்க வந்து வர்ணத்தில்லாத கீழ்பட்டு போறாங்க, அதை பத்தி அவங்க அப்படி எழுதியிருப்பாங்க. இங்க வந்து சூத்திரர்கள் தான் வந்து வைசியர்களாகவும் இருந்தாங்க சத்திரியர்களாகவும் இருந்தாங்க. ஆனா சாதிப்படி ஏன் அப்படின்னா வந்து ஐராவதன மகாதேவன் சொல்றப்ப என்ன சொல்லுவாருன்னா, இந்த சத்திரியர்களாகவும் இருக்கிறதும் சரி அப்புறம் வைசியர்களும் சரி அவங்க வந்து ஆரியர்கள் தான், ஆரியர்கள் தான் வைசியர்களாகவும் இருக்க முடியும் சத்திரியர்களாகவும் இருக்க முடியும். ஆரியர்கள் அல்லாதவர்கள் வந்து அந்த தொழில் செஞ்சாலும் சத்திரியர்களுக்கு இணையான தொழில் தான் செய்யறாங்க, ஆனா அவங்க வந்து சத்திரியர் கிடையாது. வைசியர்களுக்கு இணையான தொழில் செஞ்சாலும் அவங்க வைசியர்கள் கிடையாது. கொஞ்சம் ஒன்னும் இல்ல, ஒரு ரெண்டு தேர்தல் போனா ஐயாவே நம்மளா அடிமூட்டையின் மிதிமூட்டைகள் நாமிட்டு இருப்பாரு. வீட் அண்ட் வாட்ச் ரா பக்கர்
ஐயோ, அப்ப அங்க எங்க ஐயா எங்கெல்லாம் ஏமாத்திட்டாரா,
அடிமூட்டை அடிக்க மிதிமூட்டை நாமிட்டுருவாரு.
கடைசி க்வெஸ்சனுக்கு வந்துட்டோம் போல. ஆமா, 2024 எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன் வண்டர் உமன் ஷேர் கேட்டிருக்காங்க. 2024 எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன் வந்துட்டு பாலிடிக்ஸ்ல வந்து எப்பவுமே வந்துட்டு இந்த ஒன் டேவே வந்துட்டு பெருசுன்னுவாங்க, ஒன் டே இஸ் த லாங் டைம் இன் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ 2023 வந்து இன்னும் 2 வருஷம் இருக்கு, அதோடைய ப்ரெடிக்ஷன் இப்போ கொடுக்குதுன்றது வந்துட்டு அது வந்துட்டு யாராலையும் வந்துட்டு கொடுக்க முடியாது. அண்டு வேணா சொல்லணும், இப்ப இருக்க நிலைமைகளை வச்சு வேணா சொல்லலாம், இப்ப இருக்க நிலைமைகளை வச்சு சொல்லணும்னா வந்துட்டு அதுக்கும் வந்துட்டு இந்த எலெக்ஷன்ஸ் இப்ப நடந்துட்டு இருக்குல்ல, இந்த 5 மாநில தேர்தல்கள் முடிந்தாதான் அதை வச்சு ஒரு இன்ஃபரன்ஸ் வச்சு சொல்ல முடியும் என்ன மாதிரி இருக்கு நிலைமைகள், பேஸ்ல மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற சர்வே எல்லாம் வச்சு சொல்ல முடியும்.
நம்ம காரக்குடி ஐயா சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து இந்த மத்திய பிரதேஷ் இந்த 3 ஹிந்தி ஹாட்லண்ட் ஸ்டேட்ஸ்ல நடந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருந்ததுல, அப்ப அந்தால வந்து கூப்பிட்டு கேட்டப்ப அந்த என்ன சொல்றேன்னா, இந்த நேரத்துல எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது, அடுத்து அவன் பறக்குறானா இல்ல விழுறானான்றது நமக்கு தெரியாது, அந்த புகைப்படத்துல காட்டுறது அதுதான் இந்த ரிசல்ட், இந்த நேரத்துக்கு இது நடந்திருக்கு. ஆனா லாங் டேர்ம் வந்து அந்த கரண்ட் ட்ரெண்ட் எப்படி நம்மளால சொல்ல முடியுமே தவிர, அது வந்து அந்த நேரத்தோட பிக்சர், தட்ஸ் நாட் த என்டையர் மூவின்னு அந்த காரைக்குடி ஐயா. அப்படி பார்த்தோம்னா இப்ப இருக்கிற கரண்ட் வந்து கொஞ்சம் வாலடைலான கரண்டா இருக்குது, ஏன்னா புதுசா ஒரு சில ஸ்டேட்ஸ்ல வந்து அவங்களோட வியூ பாயிண்ட் மாறுது. இதே இங்க இருக்கிற கோஸ்டல் கர்நாடகா அது ஏற்கனவே சங்கி பிரதேசம் தான், அது வந்து ஒரு டாக்ஸிக் ஸ்டேட் அடையுது. இப்போ வந்து பிஜேபி மித்த இடத்துல லூஸ் பண்ற இடத்துல இங்க காம்பன்சேட் பண்ண பாக்குற அளவுக்கான பொட்டன்சியல் அவங்ககிட்ட இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா கரண்ட் மாறுது, மொத்தமா நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சிருந்த பிக்சர் மாறுது.
ஆமா, அது பிக்சர் மாறுது. அது வந்துட்டு இந்த கோஸ்டல் கர்நாடகாவே வித்தியாசமா இருக்கு, இந்த பக்கம் மைசூர் கர்நாடகா இன்னும் வித்தியாசமா இருக்கு. அங்க வந்து ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் க்ரோ ஆயிட்டு இருக்கு, காங்கிரஸ் வந்து டி கே சிவகுமார் தலைமையில அங்க மொபைலைஸ் ஆகிட்டு இருக்காங்க நல்லா.
அதே சமயம் வந்து இங்க இருந்து பாக்குறவங்க வந்து ராகுல் ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணாரு, இந்த சரஸ்வதி மா சரஸ்வதி டசன்ட் டிஃபரன்ஷியேட், அதுக்கு தமிழ்நாட்டுல வந்து திமுகவோட ஐடி விங் இணை செயலாளராக இருக்கிற இசை வந்து இது என்ன வகையான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாரு. அதுக்கு வந்து கர்நாடகா காங்கிரஸ்காரங்க, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் கோஸ்டல் கர்நாடகா, திஸ் இஸ் த பாலிடிக்ஸ் விச் யூ ஹாவ் டு டூ ஃபார் கோஸ்டல் கர்நாடகான்னு காங்கிரஸோட ஓபிசி செயலாளர், கர்நாடகா காங்கிரஸோட ஓபிசி செயலாளர் சத்யான்றவர் வந்து அதுக்கு ரிப்ளை
பண்ணிருக்காரு.
அந்த மாதிரி பாலிடிக்ஸ்ன்றது ஒரு ஒரு இடத்துல வாலட்டைலா இருக்குது, இந்தியா போலா பார்க்கறது ரொம்ப கஷ்டம் தான். இப்ப நார்த் ஈஸ்ட்ல வந்து பிஜேபி வந்து டக்கு 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 டக்குன்னு கெயின் பண்ண மாதிரி இருந்தது, ஆனா இப்ப அங்கேயும் கரண்ட் மாறுது. இந்த சிஏஏலயே வந்து மல்டிபிள் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது பல ஸ்டேட், அது மாறணும். அந்த பல விஷயம் வந்து வில் கம் டு பிக்சர். அதே மாதிரி 2024ல யார் கேண்டிடேட்ன்றதும் பிக்சர்.
ஆமா, அந்த காஸ்ட் கால்குலேஷன்ஸ் வேற நிறைய இருக்கு. யூபில என்ன காஸ்ட் கால்குலேஷன்ஸ் நடக்குது இது வேற இருக்கு.
அதே மாதிரி காஸ்ட் சென்சஸ், என்னைய பொறுத்தவரையும் காஸ்ட் சென்சஸ் வில் பி த ரிவைவல் ஆஃப் கிரேட்டர் மண்டல் பாலிடிக்ஸ். ஆனா அதை யாரு வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க? ஏன்னா போன தடவை மண்டலுக்கு ஆதரவு தெரிவிச்சு மண்டல் கமிஷனோட பரிந்துரைகளும் சரி, ஓபிசி ரிசர்வேஷனுக்காக அதிகமா பேசி நாடு முழுக்க பயணிச்ச தலைவர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ராம்விலாஸ் பாஸ்வான் ஒருத்தர், லல்லு பிரசாத் யாதவ் ஒருத்தர்,
ராம்தாஸ்
அன்னைக்கு நிதிஷ்குமாரும் லல்லுவும் ஒன்னா இருந்தாங்க.
ராம்விலாஸ் பாஸ்வான் இப்ப எல்லாருமே இருக்காங்க, முக்கியமான தலித் லீடர்ஸ் எல்லாருமே.
ஆனா இன்னைக்கு அந்த ராம்விலாஸ் பாஸ்வானோட பையனும் சரி, இல்ல அவரோட நெஃப்யூன்னு நினைக்கிறேன், அவன் தானே இப்ப பிஜேபியில மினிஸ்டரா இருக்கான்.
தம்பி தம்பி அவருடைய தம்பி ராம்விலாஸ் பாஸ்வான் தம்பி.
இல்ல இப்ப இவனுங்க இவனுங்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட் மாறி இருக்கு. அதே மாதிரி நிதிஷும் சரி, சமாஜ்வாதியும் சரி, நவ் தேர் கோயிங் ஃபார் பிராமின் அப்பீஸ்மெண்ட். அடுத்து மண்டல் பாலிடிக்ஸ் ரிலீவ் ஆகும், ஆனா அது போன தடவை இருந்த பார்ட்டிஸ் கிட்ட இருந்து வராது. இட் வில் கம் ஃப்ரம், இப்ப தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா திருமாவளவன் அதை முன்னெடுப்பாரு, வேல்முருகன் முன்னெடுப்பாரு. இந்த தடவை ராமதாஸ் இல்ல, இந்த தடவை வேல்முருகன் அந்த அவங்களோட பொசிஷன்ல இருப்பாரு.
ஆமா கரெக்ட்,
தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் இருப்பாரு. மித்தபடி தேசிய கட்சிகள் பாத்தீங்கன்னா இந்த தடவை காங்கிரஸும் பிஎஸ்பியும் இதுக்கு வலியுறுத்தும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பீகார்ல வந்து கன்னியாகுமார் சிபிஐல இருந்து காங்கிரஸ்க்கு போன கன்னியாகுமார் வந்து அதனால கேட்டிருக்கிறாரு கேஷ் சென்சஸ் எடு அப்படின்னு.
ஓகே ஓகே, இல்ல அதுதான், இது வந்துட்டு ஒரு வித்தியாசமா இருக்குல்ல. இப்போ கன்னியாகுமார் வந்துட்டு ஒரு பூமிகார்ன்ற ஒரு அப்பர்
பூமிகார்
சேர்ந்தவர், ஆனா அவங்களே வந்துட்டு கேஷ் சென்சஸ் எடு அப்படின்னு சொல்றப்போ அல்டிமேட்லி திஸ் வந்து இந்த கேஷ் சென்சஸ் எடுத்துட்டு அது பிஜேபிக்கு ஒரு பெரிய டேமேஜா இருக்குமோ அப்போ.
இல்ல அதே மாதிரி குஜராத்லயும் பாத்தீங்கன்னா இந்த பட்டேல்ஸ்ன்றவங்க ஒரு நாமினலி குரோன் காஸ்ட் தான் பட்டேல்ஸ். ஆனா ஹர்திக் பட்டேல் அந்த போன குஜராத் எலெக்ஷன் டைம்ல இந்த மூணு காஸ்டுமே வந்து தாக்கூர் அண்ட் பட்டேல் ஃபார் ஃபார் காஸ்ட் சென்சஸ்.
ஓகே,
ஏன்னா அவங்க வந்து இப்ப தே ஆர் ட்ரைங் டு ரீகால்குலேட், நம்ம இப்ப எந்த நிலைமையில இருக்கிறோம், இவ்வளவு நாள் விட்டோமா, யாருக்கிட்ட இருக்குது இப்போ இதுன்ற.
இல்ல அது வந்து நீங்க சொல்றது கரெக்ட். போனா குஜராத் எலெக்ஷன்ல வந்துட்டு அந்த மூணு முதன்மையான கம்யூனிட்டிஸ் வந்து அதுக்கு
அல்பேஷ் தாக்கூர், ஜிக்னேஷ் மேவானி, இது ஹர்திக் பட்டேல், மூணு பேருமே வந்து தேவர் ஈகர் ஃபார் காஸ்ட் சென்சஸ். இன்னைக்கு அல்பேஷ் தாக்கூர் வந்து பிஜேபியில இருக்காரு, ஆனா ஜிக்னேஷ் மேவானி வந்து ஜிக்னேஷ் மேவானி அண்ட் ஹர்திக் பட்டேல் தே ஆர் ஸ்டில் ஈகர் ஃபார் காஸ்ட் சென்சஸ்.
இல்ல அல்பேஷ் தாக்கூரே சொல்ல முடியாது, அவரே அவர் சொந்த தொகுதியில வந்துட்டு பிஜேபி டிக்கெட்ல நின்னு தோத்துட்டாரு. அவர் வந்து திரும்ப காஸ்ட் சென்சஸ் இந்த பக்கம் வந்தாலும் வரலாம், அது வாய்ப்புகள் இருக்கு.
இல்ல இன்னைக்கு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அவனுங்களுக்கும் தெரியுது நார்த் ஸ்டேட்ஸ்ல.
ஆமா, இல்ல எனக்கு என்ன கவலைனா தமிழ்நாட்டுல வந்து நம்ம இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி அந்த அளவுக்கு பேசாம உட்காந்துட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் ஒரு சமூக நீதிக்கான மாநிலம் முன்னோடி எல்லாம் சொல்ற தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு பேசாம உட்காந்துட்டு இருக்கோம். அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்தா இதுக்கு இன்னும் குரல் போனா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா தேஜஸ்வி யாதவ் பேசுறாரு, தேஜஸ்வி யாதவ் பேசுறாரு, அகிலேஷ் யாதவ் பேசுறாரு, இவங்க எல்லாம் பேசுறப்ப தமிழ்நாட்டுல இருந்து பேசுறப்ப அது கொஞ்சம் லீட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த சோசியல் ஜஸ்டிஸ்க்கு எப்பவுமே. அது வந்துட்டு ஆனா தமிழ்நாட்டுல வந்துட்டு இப்போ கனிமொழி அவர்கள் வந்துட்டு ஒரு ரீசெண்டா ஒரு இது ஒரு ஆன்லைன் ஒரு வெபினார்லயோ பேசியிருக்காங்க, அவங்க பேசியிருக்காங்க இது காஸ்ட் சென்சஸ் பத்தி. நாங்க
ஒரு பெங்களூர் பேஸ்ட் ஆர்கனைசேஷன் நடத்தினதுதான் அவங்க காஸ்ட் சென்சஸோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி கனிமொழி பேசினாங்க. பாரஞ்சித் அதுல பங்கேற்றிருந்தாருன்னு நினைக்கிறேன் தேர்ட் டே இவெண்ட்ல.
ஆமா 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 ஆமா,
ஃபர்ஸ்ட் டே இவெண்ட்ல கனிமொழி பங்கேற்றிருந்தாங்க. அது வந்து கர்நாடகா பேஸ்ட் ஈவெண்ட் அது, அங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க இருக்கிற கவர்மெண்ட் கர்நாடகால கேஷ் சென்சஸ் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 6 வருஷம் இருக்கும்.
ஓகே, இது சித்தராமையா கவர்மெண்டா காங்கிரஸ்?
ஆமா, சித்தராமையா கவர்மெண்ட் கேஷ் சென்சஸ் எடுத்துச்சு ஸ்டேட் வைஸா. ஆனா இங்க நமக்கு வந்து ஸ்டேட் வைஸ் எடுக்கப்படல, அடுத்து சென்ட்ரல் எடுக்கிற சென்சஸோட சேர்த்து எடுக்கணும். அதான் அட்லீஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட் ஒதுக்கியாவது எடுத்தாகணும்.
அவங்க த்ரெட்டன்டா ஃபீல்ட் பண்ணலாம், இந்த நம்பர்ஸ் வந்துட்டுனா அதனால அது நிறைய கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கு. இதை பத்தி கண்டிப்பா தனியா ஒரு எபிசோடே பேசி ஆகணும். இங்க நிறைய பேசுனது வந்து
இல்ல, அதே மாதிரி பொத்தாம் பொதுவா சாதியை வந்து கணக்கு எடுக்கிறாங்க, இது பெருமையை பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி இந்த மைண்ட் செட், இந்த பாப்புலிஸ்ட் மைண்ட் செட், இந்த அர்பன் மைண்ட் செட் வந்து புகுத்தப்பட்டிருக்கு. அந்த அர்பன் மைண்ட் செட்டை மாற்ற வேண்டியது அவசியமா இருக்கு இப்போ.
ஆமா ஆமா, ஏன்னா இல்ல சுப்ரீம் கோர்ட்டே வந்துட்டு ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு டேட்டா கேக்குறாங்க. டேட்டா இல்லைன்னா நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க ரிசர்வேஷன்ஸ். அப்படின்றப்போ
கம்ப்ளீட் டேட்டா இப்போ வந்து சென்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறுமனே வந்து நீங்க இந்த சாதியா அப்போ ஓகே ஃப்ரெண்ட் அப்படின்னு கிளம்ப மாட்டாங்க. ஒரு சென்சஸ் எடுக்கிறது, சென்சஸ் பதில் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், வீட்டில் வண்டி இருக்கா, வாஷிங் மிஷின் இருக்கா, வண்டி சிசி கணக்கு எடுப்பாங்க. இந்த மாதிரி வண்டியோட அளவுல இருந்து உங்களுக்கு உங்க சொத்தோட மதிப்பு எவ்வளோ இருக்கும், உங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்றது, உங்க வீட்டில் இருக்க பொருட்கள், டிவி எப்படிப்பட்ட டிவி வச்சுங்க, இதெல்லாம் கூட சென்சஸ்ல வரும்.
சோஷியோ எக்கனாமிக் கேஷ் பேஸ்.
ஆமா, இந்த சோஷியோ எக்கனாமிக் கேஷ் பேஸ் சென்சஸ் வர்றப்பதான் நம்பர்ஸை தாண்டி எத்தனை கேஸ்ட் வந்து மேல இருந்து கீழே போயிருக்கா, இந்த கீழே இருந்து மேல வந்திருக்கா, எல்லாம் தெரிஞ்சு ஆப்டான ரிசர்வேஷன் கொடுக்க முடியும்.
ஆமா கரெக்ட். ஆமா, யாருக்கு உண்மையாலே தேவை, யாருக்கு போய் சேரலை இன்னும் ஒழுங்கா எஃபெக்டிவா, அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பாக்குறதுக்கு வந்துட்டு அதுக்குதான் சோசியோ எக்கனாமிக் கேஷ் பேஸ் சென்சஸ்ன்றது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்துல வந்துட்டு ஒரு ராமதாஸ் வந்து 2011ல இருந்தே இதுக்கு குரல் கொடுத்துட்டு இருந்த ஒரு ஆளு. ஒரு அந்த விஷயத்துல
இன்னுமே வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைன்றது இன்னுமே ஐயா வந்து வருஷா வருஷம் கரெக்டா ஒரு இதை போட்டுருவாரு.
ஆமா,
2020ல இருந்து அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு ராமதாஸ். ஹி இஸ் கன்சிஸ்டன்ட் இன் கெட்டிங் கேஷ் பேஸ் ரிசர்வேஷன்.
ஆமா ஆமா, அவர் வந்து
அண்ட் இது
அவர் எந்த மீனிங்ல சொல்றாரோ, ஆனா அது வந்து உண்மையிலேயே அது அத வந்து கேக்குறது வந்து நல்ல விஷயம் தான். கேஷ் பேஸ் சென்சஸ் வந்து கண்டிப்பா தேவை.
ஒன்னும் இல்ல, பல நேரத்துல இவனுக்கு எடுக்கிற மீனிங்க தாண்டி வேற மாதிரி தானே மாறி போறது.
ஆமா ஆமா,
ஒன்னும் இல்ல. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல வந்து இதுக்கு முக்கியமான கேஸ் வந்து கேரளா
பேசலாம் பேசிக் ஸ்ட்ரக்சர் பத்தி. இப்படியே சொல்லிட்டே போலாம், நிறைய கண்டென்ட் வந்துட்டே இருக்கு. சரி ஓகே, இது வரைக்கும் பார்த்தாச்சு, க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பண்ணிச்சு. ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இந்த க்வெஸ்சன் ஆன்சர்லாம் வச்சு ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரசியல் அவியல்.